الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. اللهم علمني ما ينفعني، وانفعني بما علمتني، وآتني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا. اللهم علمني شريعتك وفقهني في دينك. قال المصنفون رحمه الله نما الفقه الميسر என்ற கிதாபில் இருந்து தான் இந்த பாடத்தை படிக்கிறோம். ஏற்கனவே நம்ம தஹாரா, சலா, ஜகாத், ஹஜ் படிச்சோமா இல்லையா? அந்த கிதாபில் இருந்து தான். கிதாபு நிக்காஹிலிருந்து மூன்றாவது சட்ட விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மூன்றாவது சட்ட விளக்கத்தில் ஹுக்மு நிக்காஹ், நிக்காஹுடைய சட்டம், வக்தியாரு ஜௌஜா, மனைவியை எப்படி நாம் தேர்ந்தெடுப்பது. ஸோ இந்த மனைவியை தேர்ந்தெடுப்பது என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிரில், அதாவது ஒரு பெண் தனக்கு கணவனை எப்படி தேர்ந்தெடுப்பது, அதுவும் இதில் பொருந்தும். அதே போலதான் ஹுக்மு நிக்காஹ், நிக்காஹுடைய சட்டம் ஆண்களுக்கு என்று சொல்லும் பொழுது அது பெண்களுக்கும் அந்த சட்டம் அதற்கு எதிரில் அப்படியே அது அப்படியாகவும் பொருந்தும். கவனிங்க, இந்த நிக்காஹுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்க அறிஞர்கள் இதை நம்ம மூன்றா நம்ம இதை பிரிக்கலாம். இந்த நிக்காஹ, நிக்காஹுடைய சட்டத்தை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று வாஜிப், இரண்டாவது சுன்னா, மூன்றாவது மக்ரூஹ் அல்லது ஹராம் சொல்லலாம். நீங்க நிக்காஹுடைய ஹுக்கும், நிக்காஹுக்கு மார்க்கத்தில் என்ன ஹுக்கும் என்று கேட்டால், இந்த நிக்காஹ நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான சட்டமா அப்படி சொல்லிட முடியாது. பொதுவான சட்டமா சொல்றதா இருந்தால் நிக்காஹ செய்யறது ஒரு சுன்னத் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்றபடியும் சட்டங்கள் வித்தியாசப்படும். எப்படி? உதாரணமா, சில பேருக்கு நிக்காஹ செய்யறது வாஜிபாக ஆகிவிடும், ஃபர்லாக ஆகிவிடும். சில பேருக்கு நிக்காஹ செய்யறது ஃபர்து, வாஜிபாக ஆகிவிடும். யாருக்கு? எப்போது? ஒரு மனிதருக்கு உடல் ரீதியான வலிமையும் இருந்து, ஹெல்த், புரியுதா, ஹெல்த் கண்டிஷன், ஒரு மனிதருக்கு உடல் ரீதியான வலிமையும் இருந்து, திருமண ஆசையும் இருந்து, அந்த திருமணத்துக்கு தேவையான பொருளாதாரமும் அவரிடத்துல இருந்து. இந்த பொருளாதாரம் சொல்லும்போது இது குறிப்பா ஆணுக்கு மட்டும்தான், ஏன்னா பெண்ணு எந்த விதமான பொருளாதாரமும் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பொருளாதாரமும் இருக்கு. அப்ப உடல் வலிமையும் இருக்குது, அதாவது திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுக்கு அவருடைய ஆசையை நிறைவேற்ற முடியும் என்ற உடல் வலிமையும் இருக்கு. அதே போல அவருக்கு திருமணத்தினுடைய ஆசையும் இருக்குது, அதே போல அவருக்கு பொருளாதாரமும் இருக்கு. இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்திருந்து இப்ப தான் திருமணம் செய்யவில்லை என்றால் தவறான வழியில தன்னுடைய ஆசையை தீர்த்துவிட ஆபத்துகள் அவரை சூழ்ந்திருக்கு. நம்ம திருமணம் இப்ப ஹலாலா செய்யலன்னா நம்மளை சுற்றி உள்ள சூழ்நிலையில நம்ம ஹராமில் போயிடுவோம், ஹராமில் போறது ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம இப்ப ஹலாலா திருமணம் செய்யலனா நம்மளால நம்முடைய நஃப்ஸை பாதுகாத்துக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து விடுவார்களே ஆனால் அவர்கள் மீது நிக்காஹ செய்வது ஃபர்லாக, வாஜிபாக ஆகிவிடுகிறது. அதை தாமதப்படுத்துவது அவர்களுக்கு பாவமாக ஆகிவிடும். சரி, இப்ப அவர்கள் யாருடைய பொறுப்புக்கு கீழேயும் இருக்காங்க, என்ன செய்யறது? அப்போ பொறுப்பாளர்கள்ட்ட அவங்க சொல்லணும், பொறுப்பாளர்கள்ட்ட சொல்லணும். இதுல வெக்கப்படக்கூடாது. ஹலால்ல வெக்கப்படக்கூடியவன் ஹராமை செய்யக்கூடியவனாக இருப்பான். இதுதான் நியதி. ஒருத்தர் ஹலால செய்யறதுக்கு வெக்கப்படுறாரு, ஹலால பேசுறதுக்கு வெக்கப்படுறாருன்னா அப்ப அவர் என்ன செய்துகிட்டு இருக்கிறாரு? ஹராமில் போறாரு அல்லது ஹராமில் இருக்கிறாரு, ஹராம செய்வாருன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்களை பாருங்க, அவர்களுக்கும் இன்றைய சீரழிந்திருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு காலம் அல்லாஹ்வுடைய தூதரோ சஹாபாக்களோ ஹலாலில் வைக்கப்பட்டதே கிடையாது, ஹலாலில் வைக்கப்பட்டது கிடையாது. ஹலாலில் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க யோசித்ததும் கிடையாது. ஹராம விட்டு விலகி இருப்பாங்க. எவ்வளவு விலகுவாங்க? விலகிக்கிட்டே இருப்பாங்க, விலகிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், புரிய வேண்டிய விஷயம். அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய மகள்களை யாருக்கு மனம் முடிச்சு கொடுத்துருக்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனம் முடிச்சு கொடுத்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மகளையும் கட்டி கொடுத்துறாங்க. கடைசியில் யார் இருக்கா? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மிஞ்சி இருக்காங்க. அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே மூணு மனைவியோட வாழ்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து யா ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, அபுபக்கர் யாருக்கு யாரை கட்டி கொடுத்துருக்காப்புல? ரசூல்லாக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க ரசூல்லாட்ட? அவங்களுடைய மகளை எனக்கு தனக்கு கட்டி கொடுக்கும்படி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாட்டிலிருந்து இன்னும் வஹி வரல எனக்கு. அதுக்கப்புறம் அபுபக்கருக்கு கொடுக்கலன்னு தெரிஞ்சவனை யார் வர்றா? உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வஹி வந்தால் பார்ப்போம்னு சொல்லி அவங்களுக்கு. அப்புறமா அலி ரழியல்லாஹு அன்ஹு கேட்டு வராங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மனம் பிடிச்சி வைக்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து சமுதாயத்தினுடைய ஆரோக்கியமான ஒரு கலாச்சாரம், புரியுதா இல்லையா? இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நண்பர், உற்ற நண்பர் அப்சலமா, அவர் இறந்து போயிறார். அநேகமாக உஹது போருக்கு பிறகு, அதுக்கு அடுத்து உள்ள போருக்கு பிறகும். அப்போ அவங்களுடைய மனைவியார் அவங்க வந்து விதவை ஆகிட்டாங்க. யாரு? உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா. ரெண்டு ஹிஜ்ரத் செஞ்ச மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? உம்மு ஸலமாவிடத்தில் பெண் பேசி அனுப்புறாங்க, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி. அப்போ உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா ரசூல்லாவை திருப்பி அனுப்புறதுக்கும் யோசிக்கிறாங்க. ஆனாலும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய நிலையையும் எடுத்து சொல்றதுல வெக்கப்படலை. யார் ரசூலல்லாஹ், நான் ரொம்ப கோபக்காரி. யார் ரசூலல்லாஹ், எனக்கு வந்து நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அது உங்களுக்கு தொந்தரவு தந்துருமோன்னு நான் பயப்படுறேன். உங்களுக்கு தொந்தரவு தருது அல்லாக்கு தொந்தரவு தர மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய கோபத்தை அல்லாஹ் போக்கி விடுவான்னு சொல்றாங்க. அப்போ உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அதை ஏத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தா, பெண் கேட்பதும் சரி, அதே போல வந்து மணமகனை பெண் வீட்டார்கள் கேட்பதும் சரி, அல்லது பெண்ணே நேரடியாக கேட்பதும் சரி, இதெல்லாம் வந்து சகஜமா நடந்து கொண்டிருந்த ஒன்று. இப்ப பாருங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகளார் யாரு? ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய கணவனார் உஹது போர்ல ஷஹீதாயிரார். அவங்களுடைய கணவனார் உஹது போர்ல ஷஹீதாயிறாரு. ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அதிகப்படியா 19-20 வயசு தான் இருக்கும். இப்ப பாருங்க என்ன செய்யறாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பெண், தன்னுடைய மகளார் விதவை ஆயிட்டாங்க. இப்ப அவர்களுக்கு பொருத்தமான கணவரை தேர்ந்தெடுக்கணும். யாரு எவரு, அதாவது இவங்களுடைய வயசு என்ன, எப்படி நம்ம இவங்களுக்கு மாப்பிள்ளை சேர்றது, தன்னுடைய குடும்பம் என்ன, இது எல்லாத்துக்கும் விட பொருத்தமான, அதாவது இல்முலையும் ஈமானிலையும் அஹ்லாக்கிலையும் பொருத்தமான கணவர் தேடணும் அப்படிங்கறது அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்ப்போம்? முதல்ல வயசு பார்ப்போம், அடுத்து என்ன பார்ப்போம், என்ன பார்ப்போம், காசு பார்ப்போம், அப்புறம் வசதி பார்ப்போம். இந்த மூணுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல, சஹாபாக்கள் காலத்துல இல்லாத ஒன்று, புரியுதா? இப்ப என்ன செய்யறாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னை விட மூத்தவங்க. யாரு? அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மூணு வயசு வித்தியாசம், புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மேல வித்தியாசம், 25 வயசு கிட்ட வரும். இப்ப என்ன செய்யறாங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு முதல் முதல்ல ஹப்சாவுக்கு மாப்பிள்ளை யாரை போய் கேட்கிறாங்க? அபுபக்கரை போய் கேட்கிறாங்க. அபுபக்கரே, ஹப்சா விதவையாகி விட்டால் உங்களுக்கு திருமண ஆசை இருந்தால் நான் உங்களுக்கு மனம் முடித்து வைக்கிறேன்னு சொல்லி. அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே சொல்லல, பேசாம இருக்காங்க. சரியான கோவம் வந்துருச்சு. யாருக்கு? உமர் ரழியல்லாஹு அன்ஹு சரியான கோவம் வந்துருச்சு. அப்புறம் பேசாம இருந்துட்டாங்க. அதோட நேரா உஸ்மான்கிட்ட போனாங்க. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார் உம்மு குல்சூம் இறந்து போயிருந்தாங்க, சரியா? அப்ப உம்மு குல் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலையில இருக்காங்க, ரொம்ப கவலையில இருக்காங்க. அப்ப போய் கேட்கிறாங்க, உஸ்மானே, உங்களுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகள் விதவி ஆயிட்டாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உஸ்மானுக்கும் நல்ல வயசு வித்தியாசம், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உமர் ரதியல்லாஹுக்கும் வயசு வித்தியாசம். உமரை விட உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மூத்தவங்க, வயசு மூத்தவங்க, போய் கேட்கிறாங்க. இப்ப பாருங்க, உஸ்மான் ரதியல்லாஹு பதில் சொல்லவே இல்லை. இப்ப உமர் ரதியல்லாஹுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் கூடி போச்சு. ஏன், அபூபக்கர்டையாவது மனைவி இருக்கிறாங்க, அவர் வந்து பதில் சொல்லாம இருக்கிறாரு, சரிங்களா? உஸ்மான் இப்ப யாரு இல்ல, மனைவி இல்லாம இருக்காரு, அவர் ஏத்துக்கலாம்ல. உரிமையில கோபம், பேசாம இருந்தோன்னு நல்ல கோபம், பேசாம இருக்கிறாம்ல. அப்ப ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்களுக்கு தெரிய வருது, உமர்கிட்ட போய் சொல்ல சொல்றாங்க. உமர்கிட்ட சொல்லுங்க, அவருடைய மகளுக்கு உஸ்மானை விட சிறந்த கணவரையும், அவருடைய மகளுக்கு உஸ்மானை விட சிறந்த கணவரையும், உஸ்மானுக்கு அவருடைய மகளை விட சிறந்த பெண்ணையும் அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி. அப்ப என்ன நடக்குது, ரசூல் சல்லா அலிஸ்லாம் தன்னுடைய மகள் ருக்கையாவை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க. முடிச்சு வச்சுட்டு உமர்கிட்ட ஹப்சாவை பெண் கேட்டு அனுப்புறாங்க. சந்தோஷமா தாங்கல உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமா தாங்கல. அப்பதான் அபூபக்கர் வந்து கேட்கிறாங்க, உமரே என் மேல கோவப்பட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஆமா நல்ல கோவம் வச்சுல அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், உங்களுடைய மகளை பற்றி ரசூல் சல்லா அலிஸ்லம் என்னிடம் விசாரித்தார்கள். அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு உங்களுடைய மகளை மனம் முடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். ரசூல்லாவுடைய ரகசியத்தை நான் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் பேசாம இருந்தேன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அப்பதான் அபூபக்கர் மேல இருந்த அந்த வருத்தம் அவங்களுக்கு குறையுது. சோ இதெல்லாம் என்ன காட்டுது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நீங்க ஹதீஸ் கிதாபுகளை படிக்கும்போதும் சரி, சீராக்களை படிக்கும்போதும் சரி, திருமணம் என்பது ஒரு யதார்த்தமான ஒன்றாகவும் ஒரு சாதாரணமான ஒன்றாகவும் இருந்தது. இன்று நம்ம வைத்துக் கொள்வதை வைத்திருப்பதை போன்று சடங்காக ஒரு பெரிய விழாவாக இருந்ததே கிடையாது. ஒரு பெண்ணு வர்றாங்க, இப்ப படிப்பா அடுத்த படத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல யார சொல்லல, நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன், மகர வேணா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. சோ இது ரசூல்லாக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை ஏற இறங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு தங்களுடைய பயான அப்படியே கண்டினியூ பண்ணி முடிக்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் நிக்கிறாங்க, மஜ்லிஸ்ல நிக்கிறாங்களோ உட்கார்ந்துருக்காங்களோ, சரி அந்த மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. மஜ்லிஸ் முடியுது, எல்லா சஹாபியும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அப்ப அந்த பெண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன கேக்குறாங்க, நான் என்ன உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கிறேன், திருமணம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை ஏற இறங்க பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெண் மேல ஈர்ப்பு ஏற்படல, ஹதீஸ்ல அப்படித்தான் வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிட்டாங்க. அங்க ஒரு சஹாபி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த பெண்ணில் தேவை இல்லை என்றால் எனக்கு நீங்கள் மனம் முடித்து வைக்கலாமே, எப்படி ஈஸியா இருக்கு பாருங்க. உங்களுக்கு அந்த பெண்ணில் தேவையில்லை என்றால் எனக்கு நீங்கள் மனம் முடித்து வைக்கலாமே சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பாக்குறாங்க, அந்த பெண்ணும் அதை ஆமோதிக்கும் விதமாக அமைதியா இருக்கிறாங்க. அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய வழியாக இருந்து கேட்கிறாங்க, நீங்க மகர் கொடுக்கறதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு சொல்லி. அவர் சொல்றாரு, யார் ரசூலல்லாஹ், நான் என்ன வச்சிருக்கிறேன், ஒண்ணுமே இல்லையே, நானே பெரிய ஃபக்கீர், எப்பா வீட்டுல போய் தேடி ஏதாவது இரும்புல ஒரு மோதிரமாவது இருந்தா கொண்டு வாங்கப்பான்னு. யார் ரசூலல்லாஹ், ஒண்ணுமே இல்லை, வேணா உடுத்துற, நான் உடுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கையில் இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஃபக்கீர் பாருங்க, நான் உடுத்திக்கிட்டு இருக்கிற கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பா நீ இதை உடுத்திக்கிட்டீங்கன்னா அவளுக்கு நீ எதை கொடுப்ப, அவளுக்கு நீ இதை கொடுத்துட்டீங்கன்னா நீ எதை உடுத்திப்ப அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யார் ரசூலல்லாஹ், நான் என்ன பண்றது, கல்யாணமும் பண்ணணும், எனக்கு நீங்க தான் பண்ணி வைக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சரி உனக்கு குரான்ல ஏதாச்சும் சூராக்கள் மனப்பாடம் தெரியுமா? தெரியுமே, சப்பி ஹிஸ்மா தெரியும், அல்லா தாக்க தெரியும், அது தெரியும், இது தெரியும் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு என்ற ரசூல்லா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் போதும், இந்த சூராவெல்லாம் நீ அவங்களுக்கு மனப்பாடமா நீ செஞ்சு கொடுத்துடணும், அவங்களுக்கு நீங்கள் மரணம் செய்து கொடுத்து விட வேண்டும் சொல்லிட்டு நான் உங்களை அவருக்கு திருமணம் செய்து வைத்தேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அனுப்பிடுறாங்க. முடிஞ்சு. அப்ப எவ்வளவு ஒரு ஈஸியாகவும் இலகுவாகவும் திருமணம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆசைகள்ல ஒரு ஆசைமாயுது. இந்த திருமணம் என்பது நம்முடைய ஆசைகள்ல ஒரு ஆசை. இப்ப சாப்பிடணும் இல்லையா, புரியுதா இல்லையா, சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு ஏதாவது கார்டு அடிப்பீங்களாமா, நான் மதியான சாப்பாடு சாப்பிட போகிறேன், எல்லாரும் வாருங்கள். ஏமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது விசிட்டிங் கார்டு, இது என்ன சொல்றீங்க, நேம் கார்டு, என்ன சொல்றாங்க அதுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத் கார்டு. அந்த காடு எத்தனை ரூபாய்க்கு, அதுக்கு பாட்டுக்கு பட்டியல் போய்கிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா மண்டபம் விழா எல்லாம் பிடிச்சி என்னப்பா இது, இதுக்கு என்ன தேவை இருக்கு? உணவு சாப்பிட்ற மாதிரியான ஒரு தேவை இது, முடிஞ்சு போச்சு. ஹலாலான ஒரு தேவை இது, அவ்வளவுதான். அவ்வளவுதான் அதுக்குண்டான முக்கியத்துவம். என்ன, நிக்காஹுக்கு பிறகு ஒரு வலிமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வலிமாவுடைய அளவுகோல் என்ன, நம்முடைய தெருவில் உள்ளவங்க, முகல்லால உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு, முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான். சரியா? இப்ப என்ன ஆயிடுச்சு, டோட்டலா கான்செப்டே மாறிடுச்சு. சம்பாதிச்ச சொத்தை மொத்தமாவோ அல்லது பாதியோ செலவு பண்ணணும், தன்னுடைய செல்வத்தினுடைய மதிப்பை கெப்பாசிட்டிய அளவை காட்டணும், தாங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கிறத வெளிப்படுத்தணும். எல்லாம் பகட்டும் பந்தாவும் ஆயிப்போச்சு. திருமணத்துக்குன்னு சொல்லி இப்படி ஊரை கூப்பிட்டு அட்டகாசம் பண்ற கலாச்சாரம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லவே இல்லை, இல்லாத ஒன்று. ரசூல் சல்லா அலிஸ்லம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப காலையில பாக்குறாங்க சுபு தொழுகையில. ஆனா நம்ம யாரும் கல்யாணம் பண்ணா சுபு தொழுகை வந்ததா சரித்திரம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க தான் பாத்துக்கணும், புரியுதா இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு சுபு தொழுகாத மாப்பிளையும் சரி பொண்ணும் சரி விளங்கின மாதிரி தான், நல்லா பாதுகாக்கணும். மாப்பிள்ள ஜமாத்துக்கு போயிடணும், மாப்பிள்ள எங்க போயிடணும், என்ன ஜமாத்துக்கு துரத்தி விட்டுடணும், இல்லாட்டி என்ன செஞ்சிடணும், வெண்ணி தண்ணி வச்சு ஊத்தி விட்டுடணும். என்ன அப்ப அப்துல் ரஹ்மான் அவுஃபரதியிலான சுபுஹ் துறையில பார்த்தோன்னா அத்தருடைய அடையாளம் இருந்துச்சு. என்ன அப்துல் ரஹ்மான், வித்தியாசமான விசேஷமான அத்தரா இருக்குது, யார சொல்ல, நேத்து கல்யாணம் பண்ண அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஒரே மதீனா, மொத்தமே மதீனா, அப்ப நாலு தெரு தான். ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கே சொல்லல, என்ன செஞ்சத, கல்யாணம் பண்ணது, அவங்களே அடையாளத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த அளவு எளிமையாக இருக்கக்கூடியதுதாங்க கல்யாணம்னு ஒண்ணு. ஆனா இன்று பகட்டு 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 ஆடம்பரம் வெளிப்பட வெளிப்பட அல்லாதான் பாதுகாக்கணும். இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுலயேங்க ஆயுசு கழிஞ்சு போயிடுதுங்க. பத்திரிக்கை செலக்ட் பண்றதுலயே சில பேருக்கு 10 நாள் காலியா போயிடுது. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை இருக்குல்ல, ஒரு ஒரு கடையா போய் போய் எத்தனை காடை வாங்கி அதை பார்த்து அதை வந்து டிஸ்கஷன் பண்ணி அதை போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல அனுப்பி மாப்பிள்ளையிட்ட கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்டு இவர்கிட்ட கேட்டு ஃபைனல் பண்றதுல, இதுக்கெல்லாம் வாழ்க்கையில இவனுகிட்ட நேரம் இருக்குன்னா இவனுகளை மாதிரி தெண்டை தீவிட்டு யார் இருப்பானோ, இவர்களை விட வாழ்க்கையை வீணாக்கக்கூடிய மட்டரகமான ஜென்மம் யார் இருப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போய் இந்த 10 நாள் செலவு பண்ணி கல்யாண பத்திரிக்கை வாங்கினீங்க பாருங்க, அல்லது 10 மணி நேரம் செலவு பண்ணி அந்த கல்யாண பத்திரிகையை கொண்டு போய் நீங்க யார்கிட்டையும் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கி இப்படி வச்சுட்டு யாருக்கு கல்யாணம், உங்களுக்கா கல்யாணம் அப்படிமா, அதுக்கப்புறம் மாப்பிள்ள யாரு அப்படிமா, அப்புறம் எந்த ஊர்ல அப்படிமா, என்ன தேதியிலம்மா, எந்த மண்டபத்திலம்மா, முடிஞ்சு போச்சு. இது அப்புறமா நீங்க போனோட தூக்கி குப்பையில போடணும். இதுதாங்க இந்த குப்பையில போடுற இந்த பேப்பருக்கு செலவழிச்சது என்ன, 10 மணி நேரம் அல்லது 10 நாள், அவ்வளவு மெனக்கெடு, அவ்வளவு டிசைன், என்னப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், சிங்கப்பூர்ல போய் பயன் பண்ணோன்னே அப்ப என் ஃப்ரெண்ட் என்ன செஞ்சாரு, ஒரு A4 சைஸ்ல அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு வச்சு இந்த பக்கம் பஸ் ரூட்டை போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார், முடிஞ்சு போச்சு. ஒரு அடையாளத்துக்கு அவ்வளவுதான், அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வாஜிபான ஒன்று, யாருக்கு, உடல் வலிமையும் இருந்து பொருளாதாரமும் இருந்து ஆசை இருந்து அதை செய்யவில்லை என்றால் தவறான வழியில போயிடுவோம்னு பயந்தா, அப்படிப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது வாஜிப் ஃபர்தாக ஆகிவிடும். இந்த பொருளாதாரங்கிற கண்டிஷன் அதுக்காக வேண்டி சொல்ல வந்தேன். பொருளாதாரங்கிற கண்டிஷன் யாருக்கு மட்டும் உள்ளது, ஆண்களுக்கு மட்டும் உள்ளது. அடுத்த விஷயம் என்ன சொல்ல வந்த, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துட்டா அதை சொல்றதுல வெக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சொல்ல வந்தேன், புரியுதா? ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு பருவம் அடைந்த ஒரு பெண்ணு பாலியகான பெண்ணுக்கு அந்த மாதிரியான சிந்தனை வந்து விடுமையானால், திருமணத்தின் மீது ஆசை வந்து விடுமையானால், தன்னுடைய தாய் தந்தைய வலியுறுத்துறதுல எனக்கு பொருத்தமான ஆணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, அதுல வெக்கப்படக்கூடாது. அதுக்காக வேண்டி சொல்லுவாங்க, ஹலால்ல வெக்கப்படுறவங்க என்ன செய்யறாங்க, செஞ்சிருவாங்க, ஹராம்ல போயிடுவாங்க. யார் ஹலாலில் வைக்கப்படாம ஹலாலான ஆசைகளை ஹலாலான முறையில் நிறைவேற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு காலம் இன்ஷா அல்லாஹ் ஹராமில் போக மாட்டாங்க. அதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் நம்ம போய் வந்தோம். இரண்டாவது கவனிங்க, திருமணம் என்பது சுன்னாவாக இருக்கும். திருமணம் என்பது சுன்னாவாக இருக்கும். யாருக்கு திருமணம் என்பது சுன்னாவாக இருக்கும் என்றால், ஒருத்தருக்கு திருமணத்தினுடைய ஆசையும் இருக்குது, அந்த திருமணத்தினுடைய செலவுக்கு அந்த கல்யாணம் பண்ண அந்த பொண்ணுக்கு செலவு செய்யறதுக்கு உண்டான சக்தியும் இருக்குது. ஆனா திருமணம் இப்போது செய்யவில்லை என்றால் தான் விபச்சாரத்தில் சென்று விடுவோம் என்ற அளவுக்கு பயம் இல்லை, ஹராமில் போயிடுவோங்கிற அளவுக்கு பயம் இல்லை. உடல் வலிமை இருக்குது, அதே போல ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே. ஆனா நம்ம இப்ப திருமணத்தினுடைய ஆசைக்கு அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஆண்களா இருந்தா பெண்கள் அதிகமா பார்த்து ரசிக்கிறாரு, எல்லா பெண்களையும் பாக்குறாரு, அந்நிய பெண்களை பாக்குறாரு. அதே போல பெண்ணா இருந்தா எந்த ஒரு அந்நிய ஆணையும் கூர்ந்து பாக்குறாப்புல, ஆசைப்படுறாப்புல, அவர் நம்மள்கிட்ட பேசுவாரா அல்லது அவர்கிட்ட நம்ம பேசலாமா அந்த மாதிரி, அல்லது அவரோட பழகலாமா, இதுதான் வந்து அந்த ஆசை. அந்த தவறான ஆசைன்னு சொல்றோமா இல்லையா, அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து விடுமே ஆனால் புரியுதா, அப்ப கண்டிப்பா அடுத்த கட்டம் வந்து இவர்கள் அதற்குண்டான ஹலாலான வழியை தேடவில்லை என்றால் என்ன ஆயிடும், ஹராமில் போயிடும். இன்றைக்கு காலேஜில் அதே போல வந்து அதாவது ஆண்கள் பெண்கள் பொதுவாக வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எதுக்கு இந்த மாதிரி தவறுகள் நடக்குது, அவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அப்போ ஆண் பெண் பாலா ரெண்டு பாலாரும் பழகும் பொழுது அவங்களுக்கு இன ரீதியான அந்த உணர்வுகள் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்களுக்கு ஹலாலான ஒரு துணை அங்க சரியான முறையில் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க, ஹராமில் போயிடுவாங்க. புரியுது, அதனாலதான் அந்த மாதிரியான ஆபத்துகள் கல்லூரிகள்லையும் அதே போல பொதுவான இடங்கள்லையும் நம்ம நடக்கிறத பாக்குறோம். சோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு வாஜிப் ஆயிடும். அப்படி இல்லை, எப்படி இல்லை, நம்ம இதை செய்யலனா தவறான வழியில போயிடுவோங்கிற பயம் இல்லைனா இப்ப வந்து அவர் நிக்காக முடிக்கிறது சுன்னாவாக இருக்கும். சுன்னா மாக்கதா, அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடிகிறாரோ நிக்காக முடிக்கிறது நல்லது. இப்பயே முடிச்சாகணுங்கிற கட்டாயம் இருக்காது. அதாவது வாஜிபை விட்டா பாவமா போயிடும், வாஜிபை விட்டால் பாவமா போயிடும், சுன்னாவை விட்டால் அது பாவமாக ஆகாது. அடுத்து மூன்றாவது, திருமணம் செய்வது ஹராமாக இருக்கும். திருமணம் செய்வது ஹராம் அல்லது மக்ருஹ்னு சொல்லுங்க, வெறுக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கும். யாருக்கு என்றால், ஒருத்தருக்கு திருமணத்தினுடைய ஆசையே இல்லாம இருக்கு, பெண்கள் மீது உண்டான ஈர்ப்பே இல்லாம இருக்கு. ஒருத்தருக்கு திருமணத்தினுடைய ஆசை இல்லாம இருக்கு. இதற்கான ஷக்ஸு ஹைர முஹ்தாஜின் இலைஹி, எப்படி சில ஆண்களுக்கு அவங்களுக்கு ஆண்மையே இருக்காது, சரியா, எந்த வகையிலையும் அவங்களுக்கு அந்த ஒரு ஆசையே இல்லாம இருக்கும். அரபியில் அவங்களுக்கு பேர் ஐன்னின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தாலும் மனைவியோட சேருவதற்குண்டான வலிமையே இருக்காது. அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் திருமணம் முடிக்கிறது ஹராம். தனக்கு வயசு வந்ததிலிருந்து 13 வயசு 14 வயசு வந்ததிலிருந்து அவருக்கு கழிதமே ஆகல, அவருடைய அந்த ஆண் உறுப்புல எந்த விதமான விரைப்புமே இல்லை, அது வந்து அவருக்கு அப்படி ஒன்றும் ஏற்படல, பெண்களை பார்த்து அவருக்கு ஆசையே ஏற்படல, அந்த ஒரு நிலை இருக்குமே ஆனால் அவர் அதை மறைத்து விட்டு சமுதாயம் கல்யாணம் பண்ணலையா கல்யாணம் பண்ணலையான்னு கேட்குதுன்னு சொல்லி திருமணம் முடிக்கிறது ஹராம் அவருக்கு. புரியுதா இல்லையா, என்ன செய்யலாம் அவரு, ஏதோ தனக்கு வாழ்க்கையில ஒரு துணை தேவை, ஜோடி தேவை, அடுத்த அத்தாமாவே நான் எப்படி டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியும், அல்லது அக்கா அண்ணனையே நான் எப்படி டிபெண்ட் சேர்ந்து இருக்க முடியும், நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணாமா, சம்பாதிக்கிறோம் வைக்கிறோம் போறோம், நம்முடைய அதாவது மற்ற தேவைகள் நிறைவேற்றுவதற்கு. அப்ப என்ன செய்யலாம் அவரு, தன்னுடைய குறைய தெளிவா சொல்லி, தன்னுடைய குறைய தெளிவா சொல்லி, ஏற்கனவே திருமணமாகி விதவையா இருப்பாங்க பாருங்க குழந்தைகளோட, அந்த மாதிரி உள்ளவங்களை அவர் மனம் முடித்துக் கொள்வாரேயானால் அவருக்கு மனைவிங்கிற ஒரு துணையும் கிடைச்சிடும், ஒரு மனசுக்கு ஒரு துணையும் கிடைச்சிடும், அதே போல வாழ்க்கையில் அவளுக்கு அவருக்கு தேவையான ஒரு துணையும் கிடைச்சிடும். இரண்டாவது, ஏற்கனவே அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை இருக்கிறதுனால அவங்களும் இனி எனக்கு திருமணத்தினுடைய அந்த தேவைகள் ஆசைகள் நிறைவேறினாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு ஆண் துணை மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த திருப்தியில் அவங்க வந்துட்டாங்கன்னா ரெண்டு பேருக்கும் இடையில அண்டர்ஸ்டாண்டிங் சரியா போயிடும். இப்ப என்ன நடக்குது, இதுவும் வந்து இந்த காலத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம் சொல்லலாம், அல்லது வந்து எல்லை மீறல்னு சொல்லலாம். சில ஆண்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பருவ வயதிலிருந்து இந்த மாதிரி ஆசைகளே இல்லாம இருக்குது. அப்ப தன்னுடைய தாய் தந்தையுடைய நிர்பந்தத்தினால இது அவங்களால சொல்ல முடியல. யாருனால? அந்த ஆண்களால தன் தாய் தந்தையிட்ட எனக்கு இந்த மாதிரி நிலைமைங்கிறத அவங்களால வெளிப்படுத்த முடியல. வெக்கப்பட்டுக்கிட்டு இதை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தாய் தந்தை எதை பாக்குறாங்க? உடலை பாக்குறாங்க. உடல் ரீதியா ஆரோக்கியமானவனா இருக்கிறான், நல்ல தெம்பானவனா இருக்கிறான், எல்லாமே அவனுக்கு கரெக்டா இருக்குது. அப்ப இயற்கையாக அவனுடைய ஆண்மை உணர்வுகளும் ஆண்மை வலிமையும் சரியா இருக்குன்னு நினைப்பாங்க பொதுவா. சோ கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா இப்ப அந்த பெண்ணோட அவனால எந்த வகையிலுமே அவனுக்கு வந்து ஆசைய பகிர்ந்து கொள்ள முடியல. ஏன்னா இவனுக்கு ஆசையே இருக்காது, பெண்ணுக்கு ஆசை இருக்கும். சோ இந்த மாதிரி உள்ளவங்க எப்படின்னு சொன்னா அவங்க பெண் பக்கத்துல படுக்கிறதுக்கே வைக்கப்படுவாங்க. அப்ப அவங்க பெண் பக்கத்துல படுக்க மாட்டாங்க, தனியா படுப்பாங்க. அல்லது வந்து பெண் கிட்டக்கு வந்து பேசினாலும் அவங்களால அவ்வளவு சகஜமா பேச முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச வந்தாலும் தன்னுடைய குறைய வந்து அவங்க பெண்ணுக்கு வந்து தானா தெரிய வந்ததுக்கு பிறகு பெண்ணிடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. என்னை விட்டு போயிடாத, எனக்கு கேவலமா போயிடும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நம்ம வாழ்வோம், நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறானதை சொல்லி 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 மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் சமீப காலமாக நான் கேள்விப்பட்டது, நான் சந்தித்தது, மக்களுடைய பிரச்சனையில் அணுகினதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பெண்ணால் இதை சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. என்ன செய்யறது? ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக எப்படி ஆணுக்கு ஆசை இருக்குமோ அதே போல் பெண்ணுக்கு ஆசை இருக்கும். ஆசை இருக்கிறதுல தப்பு கிடையாது, ஆசையை தவறாக செய்கிறதுல தான் தப்பு. அப்போ இந்த மாதிரி ஆக கடைசியில் பெண் வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? என்னம்மா என்னம்மா என்னம்மான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு கேட்க ஆரம்பிப்பாங்க. குளிச்சியா குளிக்கலையா, கர்ப்பமாக இருக்கியா இல்லையா சொல்லிட்டு. அப்போ கடைசியில் ஒரு கட்டத்தில் பெண் என்ன செஞ்சிருவாங்க? இல்லைங்க முடியல அவரால் அப்படிம்பாங்க. இப்போ முடியலன்னா என்ன, சிகிச்சைக்கு கூட்டு போகுமா அதுக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி ஆக நாளாக நாளாக பிரச்சனையாவது, பெரிய கஷ்டமாவது, பஞ்சாயத்தாவது, இந்த மாதிரி. இப்போ சில பெண்கள் என்ன செஞ்சிடறாங்க? சரி ஏதோ முசீபத்து, இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு, இவ்வளவு வரதட்சணை கொடுத்தாச்சு, இவ்வளவு ஆடம்பரமா கல்யாணம் நடத்தியாச்சு, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுறாங்க. அதுக்கப்புறமா காலப்போக்கில் நமக்கு என்ன தெரிய வருது? பல விதமான தவறுகள் நடக்கிறது, அதே போல பல விதமான சோதனைகளுக்கு ஆளாகிறது. இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமா நம்ம சொல்றதா இருந்தா, ஆரம்பத்தில் நடந்த அந்த ஆடம்பரமான திருமணம் இவ்வளவு பெருசா விமர்சனமா திருமணம் பண்ணதுக்கு பிறகு அந்த திருமணத்தை முறிக்கிறதுனா அவங்களுக்கு பெரிய சிரமமா போயிடுது. இதே திருமணம் எளிமையா நடந்துருச்சுன்னு நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அதை முறிக்கிறதும் ஈஸியா இருந்திருக்கும். முறிக்கிறதுன்னு சொன்னா முறிக்கிறதுக்குன்ன காரணம் இருக்கும்போது. சும்மா எந்த நம்ம மார்க்கு போய் திருமணத்தை முறிக்க சொல்லுமா? சொல்லுங்க பாக்கலாம். திருமணம் என்பது வாகதன மின்கும் மீசகலியதா, மிக உறுதியான வலுவான ஒப்பந்தத்தை பெண்கள் உங்களிடமிருந்து வாங்கி இருக்கிறார்கள் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெண்களை அல்லாஹ்வுடைய வார்த்தையை கூறி ஹலாலாக்கி இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கூறி நீங்கள் சொந்தமாக்கி இருக்கிறீர்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பு. அப்ப திருமணத்தை முறிப்பதற்குரிய காரணம் இருக்கும்போதும் அந்த திருமணம் முறிக்க முடியாமல் இன்று சமுதாயம் தொண்டையில மாட்டின முள்ளு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆரம்பத்தில் நடந்த அந்த ஆடம்பரமான திருமணமும் அந்த திருமணத்துக்கு நடந்த செலவழிப்புகளும். புரியுதா இல்லையா? பெரிய பிரச்சனை ஆயிடுது. இப்ப இந்த நேரத்தில் நம்ம முஸ்லீம் பெண்களுக்கு நம்ம என்ன அறிவுரை சொல்றோம்? அப்படி தனது கணவனிடத்தில் ஆண்மை இன்மையை அவள் பார்ப்பாளையானால், ஆண்மை இன்மை ரெண்டு வகையில் இருக்கலாம். ஒரு வகை அவனுக்கு தன்னோட உடலுறவு கொள்வதற்குண்டான வலிமையே இல்லாத அளவுக்கு அவனுக்கு ஆண்மை இல்லாமல் இருக்குது, அப்படியும் இருக்கலாம். அல்லது உடலுறவு கொள்வதற்குண்டான வலிமை இருக்கு, ஆனா அவனுடைய அந்த விந்தணுல இந்திரியத்தில் குழந்தை தரிப்பதற்குண்டான அந்த ஆற்றல் முற்றிலுமாக இல்லை என்று மருத்துவ நிபுணர்களால் முடிவு செய்யப்பட்டு விட்டது. புரியுதா? ரெண்டு மாதிரி பிரச்சனை. இப்ப இந்த நேரத்தில் ஒரு பெண்ணை பொறுத்தவரை அந்த பெண்ணிடத்தில் அவள் தாய்மை அடைவதற்கு உண்டான முழு உடல் வலிமையும் தகுதியும் இருப்பாளையானால், மார்க்கம் இந்த ஆணிடத்திலிருந்து அவள் விவாகரத்து பெறுவதை எந்த வகையிலும் தடுக்கவில்லை. அப்படி விவாகரத்து கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. புரியுதா? எப்படி என்ன பாரு, இவளுடைய ஆசைக்காக வேண்டி இவ வந்து தலாக்கு வாங்கிட்டு போறா அப்படின்னு ஒருத்தன் சொல்வானே ஆனால், என்னிடத்துல ஃபத்வா கேட்டா அவங்கள காஃபிர்னு தான் நான் சொல்லுவேன். யார சொல்றவங்கள அவங்க ஒரு குஃப்ர செஞ்சாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்? திருமணம் என்பதே ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு தானம்மா, சொல்லுங்க பார்க்கலாம். திருமணங்கிறது தகஜ சொல்வதுக்கா? ஏமா எதுக்கு திருமணம் என்பது? ஆசையை நிறைவேற்றிக்கிறது தானே, ஹலாலான முறையில் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தான் திருமணம். ஆசையை படைத்தவன் அல்லாஹ், அந்த ஆசையை ஹலாலான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான வழியை கொடுத்தவன் அல்லாஹ். ஹலால செய்யறதுல ஒருத்தன் பழிப்பானையானால் அப்ப அல்லாஹ் ஆகுமாக்கிய ஒன்றை ஒருவன் பழிக்கின்றான். அல்லாஹ் ஆகுமாக்கியதை பழிப்பது என்ன? குஃபுர், நிராகரிப்பது. அல்லாஹ்வை பழிக்கிறது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பழிக்கிறது. எப்படி ஒரு ஆண் தனது ஆசைக்காக கல்யாணம் பண்றது ஆணுக்கு ஹலாலோ, ஏன் பெண்ணுக்கு ஹலால் இல்லையாது? புரியுதா இல்லையா? பெண்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க, அது வேற விஷயம். இரண்டாவது, அவனுக்கு உடலுறவு கொள்வதற்குண்டான சக்தி இருக்குது, ஆனா அவனுடைய அந்த இந்திரியத்தில் குழந்தை உண்டாகுவதற்குண்டான உயிரணுக்கள் இல்லை. அது வந்து மருத்துவத்தின் அடிப்படையில் முற்றிலுமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. அவர் வந்து பெண்ணிடத்தில் எந்த குறையும் இல்லை, நிச்சயமாக அந்த ஆணால அவருக்கு வந்து குழந்தையை கொடுக்க முடியாது, குழந்தை உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. இது ஒரு நிலைமை. இன்னொரு நிலைமை என்ன? ஆணிடத்திலையும் பிரச்சனை இல்லை, பெண்ணிடத்திலையும் பிரச்சனை இல்லை, உறவு கொள்றதுலையும் சரி, அவங்களுடைய விந்தணுக்கள்லையும் சரி. இப்ப பிரச்சனை கிடையாது. இப்ப யாருடைய நாட்டம் இது? அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒரு வருஷத்துல குழந்தை உண்டாகலாம், ரெண்டு வருஷத்துல குழந்தை உண்டாகலாம், மூணு வருஷத்துல உண்டாகலாம். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்களில் சில பேருக்கு 22 வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாச்சு. சுப்ஹானல்லாஹ், எத்தனை வருஷம் கழிச்சு? 22 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பெற்றாங்க. முதல் குழந்தையே 22 வருஷம் கழிச்சு. சோ நடக்கலாம். எப்பன்னு சொன்னா தனக்கு அந்த குறை இல்லை என்று இருக்குமேனால், தன்னுடைய கணவரிடத்தில் அந்த குறை இல்லை, தனக்கு ஆசையை நிறைவேறுது, சரி பொறுப்பும் அல்லாஹ்வுடைய விதியின்படி. புரியுதுங்களா இல்லையா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அதாவது தன்னுடைய கணவனிடத்துல தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்குண்டான வலிமை இல்லை என்பதை ஒரு பெண் உணரும் போதும், அல்லது ஆசையை நிறைவேற்றுவதற்குண்டான வலிமை இருக்குது ஆனா தனக்கு குழந்தை கொடுப்பதற்குண்டான அந்த தகுதி இல்லை என்று தெரியும் பொழுது, அந்த ஆணிடத்திலிருந்து பெண் விவாகரத்து கேட்டு வேறு ஒரு கணவனை தேர்ந்தெடுப்பதில் மார்க்கத்தில் எவ்விதமான எந்த வகையிலும் பழிப்பு கிடையாது. அவளுடைய பெற்றோரோ அல்லது கணவனோ அல்லது கணவனின் பெற்றோரோ அல்லது அந்த பெண்ணின் உற்றார் உறவினர்களோ அல்லது சமுதாயத்தில் வேறு யாரோ அந்த பெண்ணை பழிப்பார்களேயானால் அவர்கள் தங்களுடைய ஈமானை மறுபரிசீலனை செய்து கொள்ளட்டும். முடிச்சு. தங்களுடைய ஈமானை மார்க்கப்பற்றை மறுபரிசீலனை செய்து கொள்ளட்டும். அவ்வளவு பெரிய ஒன்று, ஆபத்தான ஒன்று. ஒரு சம்பவம், இது வந்து செய்திக்கு வந்தது நேரடியா. இந்த மாதிரி என்ன நடந்திருக்குமோ அல்லாஹ் பாதுகாக்க. ஒரு முஹல்லால போன அப்ப அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எங்களுடைய உறவினர்கள்ல இந்த மாதிரி திருமணம் நடந்துச்சு, அப்ப அந்த ஆணுனால குழந்தை உண்டாகாதுன்னு சொல்லி அப்ப வந்து தெரிய வந்துச்சு. சொல்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப அந்த ஆபத்தை உங்களுக்கு உணர்த்தணுங்கிறதாண்டி தெரிஞ்சு வந்துருச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, கடைசியில அந்த குடும்பத்தார்கள்லாம் கண்டு காணாம இருந்துகிட்டாங்க. இது வந்து வெளியில யாருக்கும் அப்படியே சொல்லாம இருந்துகிட்டாங்க. அந்த பெண்ணுடைய ஆண் உறவினர்கள்ல ஒரு உறவினரை அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சகஜமா போறதுக்கு அனுமதிச்சாங்க. கடைசியில அந்த பெண்ணு அவர் மூலமாவே கர்ப்பமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை பெற்றுட்டாங்க. அந்த குழந்தையை இவங்க ரெண்டு பேரும் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் என்ன செய்யறாரு, கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அது எனக்கு பிறந்த குழந்தை என்கிட்ட கொடுங்கன்னு ஒம்புக்கு வர்றாருன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அல்லாதான் பாதுகாக்கணும். முஸ்லீம் குடும்பம், தொழுகிற குடும்பம், இந்த அநியாயத்தை இந்த அசிங்கத்தை எங்க போய் சொல்றது சொல்லுங்க? வெளியில தெரிஞ்சா அல்லா பாதுகாக்கணும். ஸோ அல்லாவுடைய தீன் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லியிருக்குன்னு சொன்னா, அது அல்லாஹ்வை விடவாங்க அறிந்தவர்கள் யாரும் இருக்காங்க? அலைஸ் அல்லாஹு பிஹக்கமில் ஹாகிமீன், வமன் அஹ்ஸனு மின் அல்லாஹி ஹுக்குமன் லிகௌமி யூகினூன். நம்பிக்கை கொள்ளக்கூடிய மூமினான மக்களுக்கு அல்லாஹுவை விட அழகான சட்டத்தை கொடுப்பவர்கள் இருக்கின்றார்களா? எங்க அல்லாஹ்வுடைய சட்டம் மீறப்படுமோ அப்ப கண்டிப்பா மானக்கேடான காரியங்கள், சமுதாயத்துடைய அவலங்கள், எல்லா பிரச்சனைகளும் நிகழும். அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த விஷயம் புரிஞ்சு வச்சுங்களா உங்களுக்கு? அப்ப இன்னி எந்த ஒரு ஆணிடத்துல பெண்ணிடத்தில் சேருவதற்குண்டான அந்த ஆசையே உள்ளத்தில் இல்லாம இருக்குமோ, தனக்கு அந்த வலிமையே இல்லாம இருக்குமோ, அவர் தன்னுடைய குறையை முடித்து மனம் முடிப்பது ஹராம். புரியுதா? அப்படி அவர் செய்து விடுவார் ஆனால் அது பெண்ணுக்கோ பெண்ணுடைய குடும்பத்துக்கோ தெரிய வருமையானால் திருமணத்தை முறிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை, அவர்களை பழிப்பது கூடாது. என்னச்சி இந்த உடல் ஆசைக்குத்தானா அவங்களுக்கு திருமணம், ஏன் வாழ்ந்தா என்ன? சொன்னா அவனை செருப்பை கட்டிட்டு அடிக்கணும். என்ன செய்யணும்? எதை கட்டிட்டு அடிக்கணும்? அதுவும் எந்த செருப்பை கட்டிட்டு அடிக்கணும்? ஆமா, அந்த செருப்பை கட்டிட்டு தான் அவனை அடிக்கணும். புரியுதா இல்லையா? அல்லாதான் பாதுகாக்கணும். சமுதாயம் இருக்குமா, ரொம்ப குஃபுர்ல போயிருச்சு, மொத்தமா போயிருச்சு குஃபுர்ல. ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறேன். ஒருத்தருமா, அவருடைய மனைவி 10 வருஷமா படுத்த படுக்கையா ஆயிட்டாங்கம்மா. கல்யாணம் ஆனாங்க. கல்யாணமாகி கொஞ்ச நாளையிலேயே வாலிபத்திலேயே, அதாவது 2 பேருமே 30 வயசு கூட தாண்டல, அந்த நேரத்திலேயே அந்த பெண்ணு மிகப்பெரிய ஒரு நோய்க்கு ஆளாகி படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரு மனைவி கணவனுக்கு ஹிதுமத் செய்யற மாதிரி, அந்த கணவர் அந்த மனைவிக்கு பணிவிடு செய்யறாரு, எல்லாத்தையும் பரிபாலிக்கிறாரு, அந்த மனைவியை பேணுறாரு, மருத்துவம் பார்க்கறாரு. 10 வருஷமா இவங்க வந்து எந்த விதத்துல தாம்பத்திய உறவுகள் எதுவுமே இல்லாத நிலையில இருக்கிறாரு. 10 வருஷம் கழிச்சு அந்த பெண்ணு அல்லாவுடைய நாட்டப்படி இயற்கையா மௌத்தாகிறாங்க. மௌத்தா போய் ஃபியூ வீக்ஸ் கழிச்சு, சில வாரங்கள் கழிச்சு அவர் சொல்றாரு, எனக்கு ஏதாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்களேன்னு சொல்லி. யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? உறவுகள்கிட்ட சொல்றாரு. அப்ப உறவுகள் சொல்லுது, சி நீலாம் ஒரு மனுஷனா? மனைவி மேல உனக்கெல்லாம் பாசம் இருக்கா? மனைவி மௌத்தா போய் கபர் அடக்கமாகி மண்ணுடைய ஈரமே காயில, அதுக்குள்ளார உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சாடான்னு சொல்லி. அந்த மனைவி இந்த நிலைமையில இருந்தது, அந்த மனைவியோட இவருடைய வாழ்க்கை இல்லாம இருந்தது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சமுதாயம் இப்படி சொல்லுதுன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன், அந்த சமுதாயம் ஹராம செய்யக்கூடிய சமுதாயமா இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்தில் இருந்த அந்த எளிமைய. நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. சஹாபிய பெண்கள்ல ஒருத்தங்க கணவரோட ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. அப்ப மாசமா இருந்தான். எப்படி இருந்தாங்க? மாசமா இருந்தான். ஹஜ்ஜுக்கு வந்த நேரத்தில் கணவர் இறந்துட்டார். கணவர் இறந்துட்டார், அரஃபால இறந்துட்டார். இவங்க மினாவுக்கு வந்தாங்க. மினால குழந்தை பெத்துட்டாங்க. மினால குழந்தை பெத்துட்டாங்க. கர்ப்பமான ஒரு பெண்ணு அவளுடைய கணவர் இறந்து விட்டால் இதா எப்ப முடியும்? குழந்தை பெத்தவன முடிஞ்சிடும். சரியா? இதா முடிஞ்சிச்சு. இந்த பெண் என்ன செய்யறாங்க? தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார்கள், சுத்தம் செய்து கொள்கிறார்கள், தன்னை திருமணம் முடிப்பதற்கு யாரும் ஆசைப்படுகிறார்களா என்று கேட்டு விடுகிறார்கள். இதுதாங்க லைஃப், இதுதான் லைஃப், இதுதான் லைஃப். இந்த செய்தி நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாமுக்கு வருது. அதுக்கு இடையில அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை வருது. தங்கச்சி என்ன சொல்றாங்க? ஏன் இதான் முடிஞ்சிருச்சு, நான் இப்ப கல்யாணம் பண்ணுவேங்கிறாங்க. அண்ணன் என்ன சொல்றாரு? ஓ இதா முடியல, 4 மாசம் 10 நாளுங்கிறாரு. தங்கச்சி என்ன சொல்றாங்க? ஆலிம்சா, நீ பாதிதான் படிச்சிருக்கிற, நீனு பாதிதான் படிச்சிருக்கிற, ஏன் இதா நான் குழந்தை பெற்றவனையே முடிஞ்சிருச்சு, வேணா வா ரசூல்லாட்ட போய் கேட்போம்னு சொல்லி அண்ணன் கூட்டிக்கிட்டு வராரு. ரசூல் சொல்லாலே சில நீங்க சொல்றதாமா கரெக்ட், கர்ப்பமான பெண்ணுடைய இதா குழந்தை பெற்றவனை முடிஞ்சிருங்கிறாங்க. அப்பதான் அவருக்கே அந்த சட்டம் தெரியுது. அப்ப ரசூல்லா, நான் இப்ப திருமணம் முடிச்சுக்க போறேன். இப்ப ரசூல் சல்லா அலிஸ்லம், உன்னிடத்தில் யாரும் உன்னை பெண் கேட்டு வந்தால் என்னிடத்தில் நீ ஒரு ஆலோசனை கேட்டுக் கொள்ளுங்கிறாங்க. யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்க, இது மார்க்கம். அப்ப 3 சஹாபாக்கள் பெண் கேட்டு வர்றாங்க. நபிசுல்லா அலிஸ்லம் இடத்துல அந்த பெண் வந்து சொல்றாங்க, யார சொல்லா இவர் என்ன பெண் கேட்டுக்கிறாரு, இவர் என்ன பெண் கேட்டுக்கிறாரு, இவர் என்ன பெண் கேட்டுக்கிறாருன்னு சொல்லி. அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லம், இவரா இவர் வேணா, இவரா இவர் வேணா, இவர் ஓகே இவரை கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. இதுதாங்க வாழ்க்கையா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நடக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன வயசு பெண்ணு, 25 வயசு, 24 வயசு, 23 வயசு பெண்ணு, கணவனார் ஆக்சிடென்ட்ல மௌத்தா போயிடுறாரு, அல்லது ஏதாவது ஒரு உயிர்கொல்லி நோயில, ஆபத்தான நோயில மௌத்தா போயிடுறாரு. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு அநியாயம் பண்ணது தெரியுங்களா? என்ன அவசரம்? அதுக்குள்ளார கல்யாணமா?
கொஞ்சம் நாள் ஆகட்டுமே, அதுவும் குழந்தை இருந்தா, ஏன் குழந்தை இருக்க போதாதா, அதை வச்சு வாழ்ந்துட மாட்டியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சமுதாயத்தில் ஒரு இடத்துல இப்படித்தான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த வீட்டில் உள்ள ஒரு ஆணுடைய தவறான தொடர்பு அப்படியே ரெகுலர் ஆயிடுச்சு. கடைசியில் எங்களுக்கு தெரிஞ்சு அட முசிபத்து பிடிச்சோன்னு சொல்லி அப்புறம் கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரையும் ஹலாலாக கல்யாணம் பண்ணி வச்சோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்? ஹலால் அங்கே நடக்க போவில்லை என்றால், ஹலாலான வேலை அங்கே அது காரியம் அங்கே நடக்கலைன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி, அதே போல ஒருத்தர் வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, அவரால் மனைவிக்கு தன்னுடைய ஆசையவே நிறைவேற்ற முடியாதுங்கிற அளவுக்கு, அல்லது பெண் பக்கம் தன்னுடைய தேவையே ஏற்படாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப அப்படிப்பட்டவரும் புரியுதுங்களா, கல்யாணம் பண்றது அவருக்கு ஹராம், மக்ரூஹாக ஆயிடும். ஆனா அவருடைய அந்த அவருக்கு அதெல்லாம் இருக்குது பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சப்போர்ட் இருந்தா போதும், அவருக்கு நாங்க ஒரு துணையா இருக்கிறோம், எங்களுக்கு அவர் ஒரு மாப்பிள்ளையா இருந்தா போதும் அப்படின்னு யாராவது ஒரு பெண்ணு அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம தடுக்க மாட்டோம். ஆனா தனக்கு வயது ஆகி தன்னால் அந்த பெண்ணுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாதுன்னு இருக்கிறத தெரிஞ்சு கொண்டு ஒரு ஆண் திருமணத்துக்கு முந்துறது ஹராம். அடுத்து இரண்டாவது விஷயம், இரண்டாவது விஷயம் என்ன சொன்னோம், மூணு தான் சொல்லிட்டேன். ஒன்னு நிக்காக முடிக்கிறது வாஜிபு ஃபரது, ரெண்டாவது நிக்காக முடிக்கிறது சுன்னா, மூன்றாவது நிக்காக முடிக்கிறது மக்ரு ஹராம். யாருக்கு மக்ரு ஹராமு? திருமணத்தினுடைய ஆண்மையை, திருமணத்தினுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஆண்மையே இல்லாதவர், அந்த ஆசையே இல்லாதவர். ஆசையே இல்லாதவர் ரெண்டு விஷயம், ஒன்னு அறவே பருவமடைந்ததிலிருந்து அவருக்கு அந்த சக்தியே இல்லாம இருக்கிறவர், அல்லது வந்து நோயினாலேயோ வயது அதிகமானதுனாலேயோ அந்த ஆசையை இழந்தவர். சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஆக்சிடென்ட்லேயும் அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. பலமான ஆக்சிடென்ட், இடுப்புக்கு கீழே ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களால உறவு கொள்ள முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதை மறைத்து விட்டு அவர் நிக்காக பண்ண கூடாது, அது ஹராம். மூணு, ஒன்று நிக்காக பண்ணுறது வாஜிபு, ரெண்டாவது நிக்காக பண்ணுறது சுன்னா, மூன்றாவது நிக்காக பண்ணுறது ஹராம் அல்லது மக்ரூஹ். இரண்டுத்தில் எதை சொன்னாலும் சரி. மூன்றாவது விஷயம், சரி அடுத்த விஷயம், இந்த ரெண்டாவது மூன்றாவது சட்டத்தினுடைய ரெண்டாவது விஷயம், அதாவது மனைவியை வாழ்க்கை துணையை எப்படி தேர்ந்தெடுப்பது. கவனிக்கிறீங்களா? சரி, இப்ப குறிப்பா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, இது வந்து நேரடியாக மார்க்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆண்களுக்கு சொல்லப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனா சட்டம் யாருக்கும் பொருந்தது, பெண்களுக்கு சேர்த்துதான். وَيُسَنُّ نِكَاحُ الْمَرْأَةِ ذَاتِ الدِّينِ وَالْعَفَافِ وَالْأَصْلِ الطَّيِّبِ وَالْحَسَبِ وَالْجَمَالِ. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணிடத்தில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? ஒன்று, அந்த பெண்ணிடத்தில் மார்க்கப்பட்டு இருக்குது. ரெண்டாவது, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவளா. அதே போன்று தன்னுடைய கண்ணுக்கு அந்த பெண் குளிர்ச்சியாக பார்ப்பதற்கு தன்னுடைய கண்ணுக்கு அழகா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது. என்னது அழகு என்பது ஒவ்வொருத்தங்களுடைய கண்ணுக்கு தகுந்த மாதிரி அது வித்தியாசப்படும். புரியுதா இல்லையா? அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய அவருடைய உடல் வாகுக்கு ஏற்றபடி, அவருடைய அழகுக்கு ஏற்றபடி அவர் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது. புரியுதா? அப்ப அதனால பொதுவாக ஒரு மார்க்கம் என்ன கைட்லைன் கொடுக்குது, மார்க்க பற்று இருக்கான்னு முதல்ல பாருங்க, ஒழுக்கமுள்ள குடும்பமானு பாருங்க. புரியுதா? அதே போல நல்ல குடும்பமானு பாருங்க. அதே போல அந்த பெண்ணிடத்துல நீ திருமணம் முடித்தால் உன்னை கவரக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணிடத்துல கவர்ச்சி இருக்கா, அழகு இருக்கா என்பதை நீ பார்த்துக்கொள். புரியுதா? இந்த அடிப்படையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிப்பதை ஆர்வம் மூட்டி இருக்கின்றார்கள். சஹீஹ் அல் புகாரியுடைய அறிவிப்பு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஹதீஸ் எண் 5090, 5090, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஐன், நான்கு காரணங்களுக்காக பெண் மனம் முடிக்கப்படுவாள், லி மாலிஹா, அவளுடைய காசு பணத்துக்காக, வலி ஹசபிஹா, அவளுடைய குடும்ப கௌரவத்திற்காக, வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக, வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்திற்காக. ஃபஃபர் பிதாதி தீனி, மார்க்கமுடையவளை நீ தேடி பெற்றுக்கொள், மார்க்கமுடையவளை நீ தேடி பெற்றுக்கொள், தரிபத்தியதாக்க உனது இரு கரங்களும் மண்ணாகட்டும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா நான்கு காரணங்களுக்காக பெண் மனம் முடிக்கப்படுகின்றால், ஒன்று பணத்திற்காக, இரண்டாவது குடும்பத்துக்காக, மூன்றாவது அழகுக்காக, நான்காவது மார்க்கத்துக்காக. சரியா? இப்ப மார்க்கமுடையவளை நீ தேடி பெற்றுக்கொள்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன விஷயம் நமக்கு தெரியுது? தேடி பெற்றுக்கொள் என்று சொன்னதிலிருந்து மார்க்கமுள்ள பெண் என்பவள் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம அதுக்காக வேண்டி மார்க்கமுடையவளை, புரியுதுங்களா, நம்ம தேடிதான் பெற முடியும். ஏன்னா மார்க்கம் என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய நியமத்து. அதை யார் கற்றுக்கொள்கிறார்களோ, யார் பேணுகிறார்களோ, அவர்களிடத்துல அந்த மார்க்கம் என்பது இருக்கும். முஸ்லீமா பிறந்த எல்லாத்தையுமே மார்க்கம் இருக்குது. ஸோ அதனாலதான் தேடி பெற்றுக்கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல பெண்களை தேர்ந்தெடுப்பதற்கு பொதுவா நான்கு காரணங்களை மக்கள் அவர்கள் பார்க்கிறார்கள். சில பேர் பாருங்க, காசை மட்டுமே குறிக்கோளா கொள்வாங்க, எந்த பொருத்தமுமே இருக்காதுமா. யாருக்கு? பொண்ணுமா பிள்ளைக்கும் எந்த பிசிக்கலா பொருத்தம் இருக்காது, கேரக்டரா பொருத்தம் இருக்காது, தீன் ரீதியிலையும் பொருத்தம் இருக்காது. ஆனா நோக்கம் என்ன இருக்கும்? காசு. அவங்களும் பங்களா கோடீஸ்வரன், இவங்களும் கோடீஸ்வரன். காசுக்கும் காசு கல்யாணம் நடக்குது, வீட்டுக்கு வீட்டுக்கும் கல்யாணம் நடக்குது, அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் இடையில எந்த வகையிலுமே பொருத்தம் இருக்காது. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, டேவ் உனக்கு அவளை பிடிக்குதானா? அதெல்லாம் பிடிக்கலையம்மா. அவளை கூப்பிட்டு, டேவ் உனக்கு அவனை பிடிக்குதா? பிடிக்கலையம்மா. கிளீனா ஓபன். என்ன செய்ய? எங்க ஊர்ல அப்படித்தான், எங்க வீட்டுல அப்படித்தான், வேற என்ன பண்றது? அப்படித்தான் முடிஞ்சு போச்சு லைஃப். அல்லாஹு அக்பர். என்ன வாழ்க்கை இவங்க வாழ போறாங்கன்னு தெரியல. ஒரு சில ஊர்கள்ல இப்படி சொல்றதையே நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் ஓப்பனா சொல்றேன்னு சொன்னா, நீங்களும் இந்த கல்வியை படித்ததுக்கு பிறகு சமுதாயத்தில் ஒரு அழைப்பாளராகவோ அல்லது சமுதாய பிரச்சனைகள் உங்களிடத்துல கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி உள்ளவராகவோ நீங்களும் ஆயிடுவீங்க. பிறருக்கு நீங்க உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான தகுதியில எல்லாம் உங்களை கொண்டு போய் சேர்க்கலாம். அப்ப நீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்கிறத நீங்க யோசிக்கணும். ஒரு வீட்டில இருந்து எங்களுக்கு செய்தி வந்துச்சு, எல்லாம் பாதுகாக்கணும், அங்க மார்க்கம் இருக்கிறதுனால ஏதோ அவர் தப்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. வலுக்கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. சரியா? சொந்தத்துலதான் பொண்ணு எடுக்கணும், வேற எங்கேயும் இந்த பொண்ணை கொடுக்க முடியாது. இந்த பொண்ணை வேற எங்கேயும் யாரும் கட்ட மாட்டாங்க. அப்படி கட்டுறதா இருந்தா பெரிய அளவு காசு செலவு பண்ணணும். அந்த காசை கொண்டு போய் குடும்பத்துக்கு வெளியில கொடுக்கறதா? இது பொதுவா நான் சொல்லுன்னு கோச்சக்கூடாது. கீழகிரில் நடக்குதா இல்லையாமா? எக்கச்சக்கமா நடக்குது. நீ ஊருக்கு போய் பழகினியான தெரியல. நாங்க வந்து கீழக்கரையோட அதிகமா பழகுறதுனால சொல்றேன் நான். எனக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா பழகுறோம் அவங்களோட? 25 வருஷமா பழகுறோம் உங்க ஊர்க்கார மக்களோட. எல்லா திருமக்களோடையும், மேல தெரு, கீழ தெரு, கிழக்கு தெரு, எல்லா திருமக்களோடையும் என்ன செஞ்சாங்க? இந்த இவ்வளவு பெரிய காசு கொண்டு போய் எங்க கொடுக்கறதா? வெளியில கொடுக்கறதான்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்க, மாமியார் மருமகனை கூப்பிட்டு சொல்றாப்புல, மருமகனை என் புள்ள உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு புள்ளைய மட்டும் கொடுத்துருங்க, அவ பாட்டுக்கு வீட்டில் இருப்பா, நீங்க தான் எங்க பார்த்தாலும் பயணத்துக்கு, பிசினஸுக்கு, வியாபாரத்துக்குன்னு போயிட்டு வரீங்களே, கல்யாணம் பண்ணாம நீங்க எங்க போயிட்டு வந்தாலும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம், வச்சுக்க மாட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து வா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும். இப்படியே ஒரு மாமியாரு மருமகன் சொல்றாங்க, என் மகளுக்கு நீங்க ஒரு குழந்தைய மட்டும் கொடுத்துருங்க, அவ குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்துப்பா, மற்றபடி நீங்க போற வர இடத்துல அது அதை பத்தினா நாங்க எதுவுமே கண்டுக்க மாட்டோம். ஆனா நிக்காக மட்டும் பண்ணிடாதீங்க, ஆனா நிக்காக மட்டும் பண்ணிடாதீங்க, நிக்காகனா இதை வச்சுக்கோங்க, மற்றது அது உங்க விருப்பம். அப்படி ஒரு மாமியாரு தன்னுடைய மருமகன்ட்ட வந்து இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு அங்க வெக்கம் கெட்டு போய் கலாச்சாரம் சீரழிந்து போய் இவ்வளவு பெரிய ஹராமுக்கு தூண்டுதல் அங்க நடக்குதுன்னு சொன்னா, அப்ப என்ன அங்க மருமையை நம்பியிருக்காங்களா அவங்க? ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம். என்ன அப்படி அந்த காசு சொத்தை வச்சு என்னமா செஞ்சிட போறாங்க? அது கபருக்கு வருமாமா சொல்லுங்க பாக்கலாம், மருமைக்கு வந்து நிக்குமா சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வீட்டுல அப்படித்தான், அந்த அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்து அந்த அம்மா ரொம்ப நாளாக பதுக்கி வச்சிருந்த வைர நெக்லஸ் காணா போச்சு, பதுக்கி வச்சிருந்த வைர நெக்லஸ் காணா போச்சு. உண்மையாக நடந்த சம்பவம் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் உங்கள்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வுடைய கிருபையில பயானிலையும் சரி எப்போதுமே சரி அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும், பொய்யே சொல்ல மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகணும். அப்போ வைர நெக்லஸ் காணா போயிடுச்சு. சரியா? இந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்குது, இந்த நேரத்தில் வயிறு நெக்லஸ் காணா போயிருச்சு, அது நல்லாயிட்டாலே திடீர்னு அதை தானே போய் திறந்து பார்க்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சு சரி அது வந்து இருக்கிற நிலைமையிலேயே நம்ம பொறுமையா சொல்லிடுவோமேனு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நல்லான உடனே, அம்மா அந்த அந்த நீங்க பீரோல வச்சிருந்த வயிற
என்னாச்சு,
அந்த நெக்லஸ் கான் முடிஞ்சு போச்சு, மொத்தம் என்னாச்சு, அந்த வயிறு நெக்லஸ் காணா போச்சுன்னு தான் சொல்லி முடிக்க கூட இல்லை, என்னங்கல்ல அவ்வளவுதான் பொத்துரு போயிருச்சு, உயிரை போச்சு. அத்தனை கோடிய நீனு அதை வித்து பாதி அல்லாவுடைய பாதியில தர்மம் பண்ணிருந்தாவது என்னமா உனக்கு சதக்கா ஜாரியாவா இருக்கும், இப்ப என்ன செஞ்சிருக்க செய்வானு சொல்லுங்க பாக்கலாம், முடிஞ்சு போச்சு, திருடனும் தூக்கிட்டு போயிட்டான், உன் மௌத்தும் உருகும் போயிருச்சு, அந்த அளவுக்கு துன்யாவை எங்க வச்சிருக்கிறாங்க, கல்புக்குள்ள ஆழமா பதிச்சு வச்சிருக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு, என்னப்பா இப்படி துன்யாவை கட்டிக்கிட்டு சொல்லுங்க பாக்கலாம். அப்ப காசுக்காக வேண்டி பெண் மனம் முடிக்கப்படுகிறார், இரண்டாவது குடும்ப கௌரவத்துக்காக, மூன்றாவது அழகுக்காக, நான்காவது மார்க்கப்பற்றுக்காக. அப்ப சில பேர் அப்படிதான் வெறும் அழகுக்காக பார்த்து கட்டிடுவாங்க, அந்த பெண்ணிடத்துல ஒழுக்கம் இருக்கா பற்று இருக்கா பணிவிடம் இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இவங்களும் அப்படிதான் கடைசியில மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதுதான். புரியுதா? ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அழகான பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது ஒருத்த வந்து அழகா அழகா இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டியே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிடறான், எதுக்காக வேண்டிய அழகுக்காக வேண்டியே கல்யாணம் பண்ணிடறான், ஆனா அவளோ எப்படிப்பட்டவள், அவளுடைய அந்த அழகுக்காக வேண்டி ஆண்கள் அவளை சுத்தி சுத்தி வர்றாங்க, அவளோ தொடுபவரின் கைகள் எதையுமே தட்டாதவளாக இருக்கிறாள், அப்ப இந்த ஆணுக்கு அது எவ்வளவு பெரிய தர்ம சங்கடமா இருக்கும், அந்த பெண்ணை கண்டிக்கவும் முடியல திருத்தவும் முடியல, காரணம் என்ன, அவளுடைய அழகுனால இவன் அந்த பெண்ணுக்கு அடிமையாயிட்டான், இவனுக்கு அந்த பெண்ணு பத்தினியாகவும் ஒழுக்கமாகவும் இல்லை, காரணம் என்ன, அவளுடைய அழகுனால சுற்றி வரா, இவளும் வந்து அந்த மாதிரி தன்னுடைய அழகை விலை பேசக்கூடியவளாகவும் இருக்கலாம், இப்ப இவனால அந்த பெண்ணை வச்சுக்கவும் முடியல விடவும் முடியல, ஏன் அவளுடைய அழகுல இவனும் மயங்கி இருக்கிறதுனால. சோ இதுதான் ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் ரொம்ப ஒரு ஆபத்தான நிலை என்று சொல்கிறார்கள். கவனிங்க, ஆகவே மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், முதல் முதலை அதாவது முதல் தகுதியாக, முதல் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு முதல் தகுதியாக எதை பார்க்கணும், மார்க்க பற்றை பார்க்கணும், சரியா? இரண்டாவதாக அந்த பெண்ணிடத்தில் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த ஆசையும் அந்த தகுதியும் இருக்கா என்பதை பார்க்கணும், அது குடும்பத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஹயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸவ்வஜூ அல் வதூதல் வலூத ஃபஇன்னி முகாசிரும் பிக்குமுல் உமம யௌமல் கியாமா, நீங்கள் நேசிக்கக்கூடிய குழந்தை பெற்று தரக்கூடிய பெண்ணை மனம் முடியுங்கள், உங்கள் மூலமாக நான் மறுமையில் மக்களிடத்திலே பெருமை பேசுவேன், நீங்கள் அதிகமாக இருப்பதை கொண்டு. அடுத்ததாக முடிந்த அளவு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுப்பது சுன்னா, திருமணம் முடிக்கும்போது கன்னி பெண்ணை தேர்ந்தெடுப்பது சுன்னா. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் பின்னாடி நம்ம படிப்போம் விரிவா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜாபிரே நீங்க ஏன் வந்து ஒரு கன்னி கழிந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணீங்க, அதாவது திருமணமாகி விவாகரத்தானவங்களையோ அல்லது விதவையோ ஏன் கல்யாணம் பண்ணீங்க, நீங்க ஒரு வாலிபர் தானே ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாமே சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் விட்டுறாங்க, யாரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு, கன்னி பெண்ணை கல்யாணம் செய்யறதுக்கு, நீங்களும் அவளிடத்துல விளையாடலாம், அவளும் உங்களிடத்துல விளையாடுவாள்னு சொல்லி. ஆனா தகுந்த ஒரு காரணம் இருக்குமே, ஆனால் அந்த காரணம் கன்னி பெண்ணை நாம் கல்யாணம் பண்றதுனால நமக்கு வந்து நிறைவேறாது அல்லது அதுல நன்மை இல்லை என்று இருக்குமே ஆனால், அப்ப ஏற்கனவே விதவையான ஒரு பெண்ணையோ அல்லது விவாகரத்தான ஒரு பெண்ணையோ கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவம் தான் ஆதாரம். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை அப்துல்லா அவங்க ஒரு போர்ல ஷஹீத் ஆயிடுறாங்க. அப்ப நிறைய சின்ன பொம்பளை பிள்ளைங்களை விட்டுட்டு போயிடறாங்க, அதாவது ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு மூத்தவங்க, அவங்களுக்கு கீழே யார் இருக்கா, நிறைய சைசா வரிசையா சகோதரிகளா இருக்கிறாங்க. இப்ப ஜாபீர் ரதியல்லாஹு அன்ஹு நினைச்சு பார்த்தாங்க, நானும் போய் இப்ப ஒரு கன்னி பெண்ண சின்ன வயசு பெண்ண கல்யாணம் பண்ணி வந்துட்டா, அவளும் இவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவளும் ஒரு விளையாட்டு பிள்ளையா இருப்பாங்க, இப்ப இந்த பிள்ளைங்களை யாரு பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, தன்னை விட வயசு மூத்த அதே போல ஏற்கனவே கல்யாணமாகி அந்த திருமணம் குடும்பத்தில் அனுபவம் உள்ள ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துறாங்க. எதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க, அப்பதான் என்னுடைய சகோதரிகளை அவள் பராமரிப்பாள் சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, கணவனுடைய வீட்டுக்கு வேலை செய்யறது